الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا مس الإنسان الضر دعانا لجنبه قاعدا أو قائما فلما كشفنا عنه الضر مر كأن لم يدعنا إلى ضر مسه كذلك زين للمسرفين ما كانوا يعملون وقال النبي صلى الله عليه وسلم تعرف إلى الله في الرخاء يعرفك في الشدة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்றாருளாலனும் நிகரட்டான்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமேலிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மனிதனாக பிறந்த அனைத்து நபர்களுக்கும், ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூன்று வகையான கட்டங்களை வைத்திருக்கிறான். ஒன்று இந்த உலகத்துடைய வாழ்க்கை, மற்றது கபருடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால் உள்ள ஆஹிராவுடைய மறுமையுடைய வாழ்க்கை. இந்த மூன்று கட்டங்களையும் எல்லா மனிதர்களும் அடைந்து தான் தீர வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கை அது இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் கவலையும் கலந்ததாகத்தான் இருக்கும். கபருடைய வாழ்க்கை, உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்தோமோ அதற்கு தோதுவாக அதை அல்லாஹ் அமைத்து தருவான். அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகின்ற விதத்தில், அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி ஒருவர் வாழ்ந்தால் அவருடைய கபருடைய வாழ்வை அல்லாஹ் சந்தோஷமாக இன்பகரமாக ஆக்கி வைப்பான். அதற்கு மாற்றமாக உலகத்தில் ஒருவர் தன்னுடைய மன உச்சைப்படி, ஆசைப்படி, விருப்பப்படி அவர் நினைத்தது அனைத்தையும் செய்து அல்லாஹ் விரும்பாத முறையில் வாழ்ந்தால் அவருடைய கபருடைய வாழ்க்கையையும் அதே மாதிரி மோசமாகத்தான் அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அதற்கு பின்னால் உள்ள ஆகிராவுடைய மூன்றாவது கட்டம் அது ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று இன்பம் அல்லது துன்பம், ஒன்று சந்தோஷம் அல்லது கவலை, அல்லது வெற்றி அல்லது தோல்வி, இரண்டு ஏதாவது ஒன்று. நல்லவர்களாக வாழ்ந்தால் நிரந்தரமான வெற்றி, கெட்டவர்களாக வாழ்ந்தால் நிரந்தரமான தோல்வி. அந்த தோல்விக்கு பின்னால வெற்றி இல்லை, அந்த அங்குள்ள வெற்றிக்கு பின்னால தோல்வி இல்லை. ஆகிராவில் ஏதாவது ஒன்று, இன்பம் என்றால் நிரந்தரமான இன்பம், சந்தோஷம் என்றால் நிரந்தரமான சந்தோஷம், தோல்வி நஷ்டம் என்றால் நிரந்தரமான தோல்வியும் நஷ்டமும், அதை ஈடு செய்ய முடியாது. ஆனால் அதற்கு மாற்றமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலகத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் கவலையும் லாபமும் நஷ்டமும் வெற்றியும் தோல்வியும் இதை இணைத்துத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒருவர் கூறுகின்றார், உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், எந்த சோதனையும் இல்லாமல் நான் சதாவும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உலகத்துடைய வாழ்க்கைக்கும் சுவர்க்கத்துடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் மனிதர்களை படைத்ததை அவர்களே சோதிப்பதற்காக, இன்பத்துடைய நேரத்தில் இவர்கள் எவ்வாறு நடக்கிறார்கள், துன்பத்துடைய நேரத்தில் இவர்கள் எவ்வாறு நடக்கிறார்கள், இரண்டையும் கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த சோதனைகளிலிருந்து நபிமார்கள் கூட விதிவிலக்கு அல்ல, ரசூல்மார்கள் கூட விதிவிலக்கு அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லகத் ஊதீது ஃபில்லாஹி வமா யுஊதா அஹத் வலகத் உஹிப்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹத். நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக நோவினை செய்யப்பட்டதை போன்று உலகத்தில் வேறு யாரும் நோவினை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். நான் பயமுறுத்தப்பட்டதை போன்று வேறு யாரும் பயமுறுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். மிக அதிகமாக சோதனை கொடுக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், அவர்களில் ஆக கூடுதலாக சோதனை கொடுக்கப்பட்டவர்கள் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? இந்த அடியான் எல்லா கட்டங்களிலும் என்னை நினைக்க வேண்டும், என்னுடைய சிந்தனையில் வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். ஆனால் மனிதர்களில் அநேகமானவர்களுடைய இயற்கை என்ன? சந்தோஷம் வரக்கூடிய நேரத்தில், வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில், ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நேரத்தில் படைத்தரப்பை மறந்து விடுவார்கள். பிரச்சனைகள் வருகின்றது, சோதனைகள் வருகின்றது, நோய் நொம்பலகங்கள் வருகின்றன. இந்த நேரத்தில் மாத்திரம் இவர் அல்லாஹ்வை நினைப்பார்கள். உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்திலே உள்ளவர்கள் கூட ஏதாவது பயங்கரமாக ஒரு நோயை குணப்படுத்த முடியல, செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டு கடைசியில சொல்லுவாங்க, இப்ப உங்களோட கோடுட்ட கேட்டுக்கோங்க. கடைசியில தான் அவங்களால முடியுமான அனைத்தையும் செய்துவிட்டு இப்ப நீங்க உங்களோட கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க, அல்லது இப்பொழுது உங்களோட அல்லாஹ்ட்ட கேளுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அல்லாஹுடைய விருப்பம் என்ன? இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ கவலையோ முதலாவது தன்னுடைய அடியான் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடிமை அல்லாஹுவை நினைக்க வேண்டும். அல்லாஹுவிடத்தில் கேட்டிருந்தான் என்றால் சில நேரங்களில் ஆரம்பத்திலேயே அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். மனிதர்களுடைய இயற்கையை பற்றி குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனிதனுக்கு ஏதாவது தீங்கு வந்து விட்டது என்றால், பிரச்சனைகள் வந்து விட்டது என்றால், அவனுக்கு ஏதாவது தீங்குகள் பிரச்சனைகள் வந்து விட்டது என்றால், அவர் படுத்த படுக்கையாக இருக்கலாம், உட்கார்ந்து அமர்ந்த இருப்பாக இருக்கலாம், நின்ற நிலையில தானா நம்மை அழைக்க மறந்துவிட மாட்டான், அழைத்துக் கொண்டே இருப்பான். யா அல்லாஹ், உன்னால் தான் முடியும், நீதான் செய்ய வேண்டும், நீதான் செய்ய வேண்டும் என்று பல வகையில் நம்மை அழைத்துக் கொண்டே இருப்பான். அந்த தீங்கை நாம் தான் நீக்குகின்றோம், அந்த கஷ்டங்களை நாம் தான் போக்குகின்றோம், போக்கிவிட்டோம் என்றால் மர்ர அவன் நம்மை கடந்து செல்கின்றான். இதற்கு முன்னால் எங்களை அழைக்காதவனை போன்று, எங்களை கூப்பிடாதவனை போன்று என்னை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அநேகமான மனிதர்களுடைய இஸ்லாமியர்களுடைய நிலைமையும் இதுதான். பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால், சோதனைகள் வந்துவிட்டது என்றால், கஷ்டம் வந்துவிட்டது என்றால், பல வகையில் அல்லாஹ்வை அழைப்பாங்க. சிலவேளை நோன்புகளையும் பிடிப்பாங்க, சிலவேளை சதக்காக்களையும் கொடுப்பாங்க, என்னென்ன நல்ல காரியங்கள் குர்பான் கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுப்பாங்க. அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி இன்பமான கட்டம் வந்துட்டா, இப்ப அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லை, அல்லாஹுடைய ஞாபகமே இல்ல. இப்பொழுது பழைய மாதிரி அலே கூத்து கும்மாளம் களியாட்டம் ஆடல் பாடல்கள் மனிதர்கள் ஈடுபட்டு விடுவார்கள்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர்ரஹா, இன்பத்தில் அல்லாஹுவை ஞாபகம் செய்யுங்க, சந்தோஷத்தில் அல்லாஹுவை நினையுங்க, யாரிஸ்க ஃபிஷ்ஷிதா, கடுமையில் துன்பத்தில் அல்லாஹ் உங்களை நினைப்பான். நீங்க இன்பத்தில் அல்லாஹுவை நினைத்தீர்கள் என்றால் துன்பத்தில் அல்லாஹ் உங்களை நினைப்பான். ஆனால் நாங்கள் எங்களில் அநேகமானவர்கள் நேர் மாற்றம், துன்பத்தில் நினைக்கின்றோம், இன்பத்தில் நினைப்பதில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு நேரங்களிலேயும் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். துன்பம் வந்தாலும் உடனடியாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாங்க. பயங்கரமாக புயல் காற்று வீசுகின்றது, ஓடி ஓடி பள்ளியின் பக்கம் மஸ்ஜிதின் பக்கம் விரைவார்கள். இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலா, ஏதாவது பயங்கரமான ஒரு விடயம் நடப்பதை போன்று தெரிப்பட்டது என்றால் தொழுகையின் பக்கம் விரைவார்கள். அதே மாதிரி சந்தோஷம் மகிழ்ச்சியான கட்டம் வந்தாலும் அல்லாஹ்வை மறந்து விட மாட்டார்கள். இந்த அளவுக்கு என்றால் ஃபத்ஹ மக்காவுடைய அந்த நிகழ்ச்சி முழு உலக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. ஃபத்ஹ மக்கா, மக்காவுடைய வெற்றி அது சாதாரணமான வெற்றி அல்ல. மக்காவிலே வாழ முடியாமல், அவர்களுடன் ஒன்றாக இருக்க முடியாமல், அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர், அவர்களுடைய அனைத்து காணி பூமி சொத்து செல்வங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வெறுங்கையோடு தான் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். ஆனால் மதீனாவுக்கு சென்ற ஒரு 8 வருடம் கூட கலியல்ல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நிலைமையை எப்படி மாத்தினான் என்றால், யார் யாரெல்லாம் மக்காவிலிருந்து நபி தோழர்களையும் நபி அவர்களையும் பயமுறுத்தினார்களோ, அச்சுறுத்தினார்களோ, மிரட்டினார்களோ, அவர்களில் பலர்களுக்கு அல்லாஹ் சமாதியும் கட்டிவிட்டான், அவர்களில் பலருக்கு முடிவையும் கட்டிவிட்டான். மக்காவுக்குள்ளே சஹாபாக்கள் ஹிஜ்ரி 8வது ஆண்டு நுழைகின்றார்கள். மக்கா முழு மக்காவை சுத்தப்படுத்தி இஸ்லாமியர்களுடைய கைகளில் கொடுக்குகின்றான். ஆனால் அந்த நேரத்திலும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஸ்வா என்று நினைக்கின்றேன், அந்த ஒட்டகத்தில் ஏறி வந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்காவுக்குள்ளே நுழைவதற்கு. விரோதிகள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்காவிலே இரத்த ஆறு ஓடும், மக்காவிலே தலைகள் உருளும், இஸ்லாமியர்கள் எங்களை பழிக்கு பழி வாங்குவார்கள் என்று எல்லாம் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தில் எந்த அளவுக்கு தன்னுடைய தலையை கூட உயர்த்தல்ல, எந்த அளவுக்கு ஒட்டகத்திலே குனிந்து வந்தார்கள் என்றால், சரித்திரத்தில் வருகின்றது நபியுடைய தாடியுடைய முடி அந்த ஒட்டகத்துடைய முதுகிலே படக்கூடிய அளவுக்கு குனிந்து கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்திலும் என்ன சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வஸுப்ஹானல்லாஹி புக்ரதவ அஸீலா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா, صدق وعدا ونصر عبدا وأعز جندا وهزم الأحزاب وحدا. அந்த பயங்கரமான கட்டம், மிக சந்தோஷமான ஒரு கட்டம். அந்த நேரத்திலும் நபி அவர்கள் யாரை புகழ்ந்தார்கள், என்னால நடந்தது, நான் தான் செய்தேன், என்னால தான் வெற்றி என்று நபி அவர்கள் கூத்தாடினார்களா, நபி அவர்கள் கும்மாளம் போட்டார்களா, என்ன சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், அனைத்து புகழும் அவனுக்குரியது, வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் அவன் தான் எப்படியாப்பட்டவன், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா, அவன் சட்டம் தனியாக, சதக வஅதா, ஏற்கனவே அவன் எனக்கு வாக்களித்து விட்டான், மக்காவை வெற்றி கொண்டு தருவதாக அந்த வாக்கை உண்மை அளித்து விட்டான். வநஸர அப்தா, நான் அடிமை, ஒரு சிலருக்கு தன்னை அடிமை என்று சொல்வதற்கு வெக்கம். நபி அவர்களே கூறுகின்றார்கள், நான் அவனுடைய அடிமை. நபி அவர்களை பற்றியும் குர்ஆன்ல கூறுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடிமையை அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்தியதாக. நபி அவர்கள் எப்பொழுதுமே தன்னை அடிமை என்று சொல்வதற்கு பின்வாங்கல்ல, வனசர அப்தா, அவனுடைய அடிமை நான், அந்த அடிமைக்கு உதவி செய்தான், இஸ்லாமிய படைக்கு கண்ணியத்தை கௌரவத்தை கொடுத்தான், இந்த முழு ஈமான் இல்லாத விசுவாசம் இல்லாத இந்த அனைத்து படைகளையும் தோல்வியுறச் செய்தது அல்லாஹ்தான். நம்முடைய பலத்தால் அல்ல, நம்முடைய ஆயுதங்களால் அல்ல, நம்முடைய திட்டங்களால் அல்ல, அனைத்தையும் செய்தது அல்லாஹ் என்று அந்த சந்தோஷமான தினத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினார். ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பெரும் பெரும் வெற்றிகளை கொடுத்தான். மஸ்ஜிதுல் அக்ஸாவும் கைப்பற்றப்படுகின்றது, ஷாம் தேசமும் கைப்பற்றப்படுகின்றது. மிக பயங்கரமான சக்தியுடைய பிரம்மாண்ட ஆட்சியுடைய கிஸ்ரா மன்னன் அவன் தோல்வியுறுகின்றான். அவனுடைய முழு சொத்து செல்வங்கள் மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. அவன் மதுபானம் அருந்துவதற்காக விரிந்த அந்த காப்பட் பிடவை கூட மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. அவன் கழுத்திலே போட்ட செயின், அவன் தலையில வைத்த கிரீடம், அவனுடைய சில ரிவாயத்துகளுடைய அடிப்படையில் 3010 கோடி தீனார், 3010 கோடி தீனார் என்ற தங்க நாணயம் மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. அவனுடைய அனைத்து பொருட்களையும் சஹாபாக்கள் அந்த மதாயின் என்ற பகுதியிலிருந்து மதீனாவுக்கு கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆழ்ந்த யோசனையில கவலையில் இருக்கின்றார்கள். கேட்டாங்க, இது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யலாம்? இந்த காப்பட்டையும் கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த தீனார்களும் அவனுடைய ஆபரணங்களும் அனைத்தும் பொறுமதியானது எல்லாம் வந்திருக்குது, என்ன செய்வோம்? ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹலீஃபா அவர்களே, இந்த காப்பட்டை எல்லாம் நாங்க எடுத்து கொஞ்சம் ஞாபகார்த்தமா வைப்போமே. அவன் அந்த கிஸ்ரா அவன் ரொம்ப ஆடம்பரமாக பாவித்த இந்த காப்பட்டு இருக்குது, இதை எடுத்து நாங்கள் ஞாபகார்த்த பொருளாக வைக்கலாமே. அந்த சபையில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஹதரத் அலி அவர்கள்ட்ட கேட்டாங்க, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி உங்களுடைய கருத்து என்ன? இந்த பொருட்களை நாங்கள் ஞாபகார்த்தமாக வைப்பதா அல்லது பங்கிட்டு கொடுத்து முடித்து விடட்டுமா? ஹதரத் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், யா அமீர் அல் முஃமினீன், இதெல்லாம் ஞாபகார்த்தமா வைப்பதற்கு பொருத்தமே இல்லை. அந்த கிஸ்ராவும் அவனுடைய ஆட்களும் நண்பர்களும் கூத்தாடினது, அநியாயம் செய்தது, அட்டகாசம் புரிந்தது, பாவங்களை செய்தது. சிலவேளை இது இருந்தால் அல்லாஹுடைய அதாபு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்து முடித்திருங்க என்று சொன்னவுடன் ஹதரத் உமர் சொன்னார்கள், சதகாபுல் ஹசன், ஹசனுடைய தந்தை அலி உண்மையை சொல்லிவிட்டார், அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் இதை பங்கு வைத்துக் கொடுங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், எனக்கும் அந்த காப்பட்ல ஒரு அடி நீளம், ஒரு அடி நீளம் தான் நாங்க யூஸ் பண்ற கைலேஞ்சு மாதிரி, ஒரு அடி நீளமான ஒரு காப்பத் துண்டு எனக்கு கிடைச்சது. அதை மதீனாவுடைய மார்க்கெட்ல கொண்டு போய் நான் 20,000 திர்ஹமுக்கு வித்தேன் என்கின்றார்கள். அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபுல ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு அடி நீளமான காப்பத் அந்த காலத்தில் 20,000 திர்ஹம் என்றா அந்த முழு காப்பத்துடைய பொறுமதி எவ்வாறு இருக்கும்? அவனுடைய தலையில் உள்ள கிரீடத்துடைய பொறுமதி எவ்வாறு இருக்கும்? அவன் பாவித்த அவனுடைய மற்ற பொருட்கள் எவ்வாறு இருக்கும்? இத்தனையை கண்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகின்றார்கள். ஹதரத் அப்துல் ஹமர் இப்னு அவ்ஃப் கேட்டார்கள், இது என்ன? ஹாதா யௌமு ஃபரஹின் வ ஷுக்ரின் வ சுரூர், இது சந்தோஷத்திற்குரிய தினம், ஆனந்தத்திற்குரிய தினம், மகிழ்ச்சிக்குரிய தினம், ஆனால் நீங்க அழுகின்றீர்களே என்று கேட்டதற்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உண்மையில இதுல ஹைர் இருந்திருக்கும் என்றிருந்தால் இதை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருப்பான், ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்திருப்பான். நபியுடைய ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. ஆனா எப்பொழுது இந்த பணம் காசு சொத்து எல்லாம் வந்துருச்சோ அதன் மூலமாகவே முஸ்லிம்கள் பிளவுபட ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவுகள் வந்துருச்சு. அதனால் இந்த வெற்றியை பார்த்து நான் சந்தோஷப்படல, இந்த வெற்றியை பார்த்து நான் ஆனந்தம் அடையல, நான் கவலை அடைகின்றேன். நான் ஏன் கவலை அடைகிறேன் என்றால், நாங்கள் செய்த நன்மைகளுக்குரிய கூலிகளை அல்லாஹ் உலகத்திலேயே தந்து முடித்து விடுவானோ என்று நான் பயப்படுகின்றேன் என்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது போன்று ஓர் இரண்டு வரலாறுகள் அல்ல, நூற்றுக்கணக்கான வரலாறுகள். சைப்ரஸ் நாட்டை வெற்றி கொள்கின்றார்கள், ஹதரத் அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபுத்தர்தா கிட்ட கேட்கிறாங்க, இது என்ன அழுகுற நேரமா? ஏன் அழுகுறீங்க? சைப்ரஸ் நாட்டையே நாங்க வெற்றி கொண்டுட்டோம். அதே பதிலைத்தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த பதிலை சொன்னார்களோ அதே பதிலைத்தான் ஹதரத் அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஈமான் இல்லாதவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படியும் நடப்பாங்க, பிரச்சனையில் அவரவர்களுடைய கடவுள்களை அழைப்பாங்க, இன்பம் வந்தா அனைத்தையும் மெய்மறந்து விடுவாங்க. ஆனா நானும் நீங்களும் அவ்வாறு அல்ல. இஸ்லாமியர்கள் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். இன்பம் வந்தாலும் அல்லாஹுவை நினைக்க வேண்டும், துன்பம் வந்தாலும் அல்லாஹுவை நினைக்க வேண்டும். சந்தோஷமா கவலையா இரண்டு நேரங்களிலும் அல்லாஹுவை நினைத்தோம் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலத்தையும் ஒரே மாதிரி ஆக்குவான். கடந்த காலங்களுடைய வரலாறுகளை நாம் மறக்கவும் முடியாது. எந்தெந்த காலத்தில் வாழ்ந்த யார் யாரெல்லாம் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு துள்ளிக்கொண்டு குதித்துக் கொண்டு என்னை யாராலும் அசைக்க முடியாது, யாரும் என்னோட மோத முடியாது, முடியும் என்றால் மோதி பாருங்கள் என்று சொன்னவர்களுடைய நிலைகள் எல்லாம் இப்பொழுது எங்க? எங்கட இந்த குட்டி நாடாக இருக்கலாம், இதைவிட பன்மடங்கு பெரிய பெரிய சூப்பர் பவர் உள்ள நாடுகளுடைய தலைவர்களாக இருக்கலாம். இப்பொழுது பாருங்களேன் அவர்களுடைய நிலைமைகள் என்ன. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு சில நாடுகளை நம்முடைய சில இஸ்லாமிய தலைவர்கள் 30 வருடம் 40 வருடம் ஆட்சி செய்தாங்க, சுகபோகத்துடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்தாங்க, யாரும் எங்களை எதிர்க்கலா என்ற அந்த மமதையில அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமைகள் இப்பொழுது எவ்வாறு? அதில் ஒரு சிலர் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்குரிய மரணத்தை அல்லாஹ் எவ்வாறு ஏற்படுத்தினான்? முஸ்லிம்களை நாங்கள் யாரையும் கேவலப்படுத்துவது நோக்கம் அல்ல, இஸ்லாமியர்கள் ஈமான் உள்ளவர்களை மதிக்கணும். ஆனால் உதாரணத்துக்கு கூறுகின்றோம், யாரு துள்ளினாலும் சரி, அது இஸ்லாமியனாக இருக்கலாம் இஸ்லாம் அல்லாத நான் முஸ்லிமாக இருக்கலாம், இந்த துள்ளுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு போக்கு. நபி அவர்கள் மக்காவுல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, மக்காவுல அபூ ஜஹலும் துள்ளினான், உத்பாவும் துள்ளினான், ஷைபாவும் துள்ளினான். அந்த துள்ளுதலுடைய உச்சகட்டம் என்ன? மக்காவை விட்டுட்டு போய்விட்டாங்க மதீனாவுக்கு. மதீனாவுல ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவர்களை மதீனாவிலேயும் வாழ விட மாட்டோம், இந்த உலகத்திலிருந்தே இவர்களை நாங்கள் அப்புறப்படுத்தி விடுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தானே பதிலுக்கு வந்தாங்க. அவர்கள் 1000 பேர்களுடன் வந்தார்கள், இவர்கள் 300 பேர் தான். ஆனால் அவர்களுடைய ஆயுதத்தில், அவர்களுடைய படையில, அவர்களுடைய பணத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய ரசூலும் ரசூலுடைய அந்த தோழர்களும் அல்லாஹ்வை நம்பினாங்க, எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ்வை நினைத்தார்கள். அதனால அந்த மக்காவுல துள்ளிக் கொண்டிருந்த குதித்துக் கொண்டிருந்த பெரும் பெரும் முஷ்ரிக்கீன்களுடைய தலைவர்களுடைய துள்ளுதல் எல்லாம் ஒரு 15 வருஷம். மக்காவுல 13 வருடம், மதீனாவுக்கு போனதற்கு பின்னால 2 வருடம். அந்த ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டிலேயே பத்ருடைய யுத்தத்தில் அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் சமாதி கட்டினான். 1990 உங்களுக்கு தெரியும், முழு உலகத்துடைய மிகப்பெரிய சூப்பர் பவர் 2 நாடு தான், அமெரிக்காவும் ரஷ்யாவும். ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால எப்படி எப்படி எல்லாம் அந்த ரஷ்யா துள்ளிக் கொண்டிருந்தாங்க, குதித்துக் கொண்டிருந்தாங்க, யாரும் எங்களோட மோதையில, யாரும் எங்களோட முட்டையில என்று இருந்தாங்க. ஆனால் இப்ப ரஷ்யாவை எல்லாம் துண்டு துண்டாக ஆக்கி அவர்களுடைய நிலைமைகளை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கட்டாயம் இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபி அவர்களுக்கு முன்னால் உள்ள காலமும் அவ்வாறு தான். காரூன் என்று ஒருவன் இருந்தான், அவனுக்கு அல்லாஹ் சொத்துக்களையும் செல்வங்களையும் கொடுத்தான். எந்த அளவுக்கு இந்த சூரத்துல் கசஸ்ல அவனை பற்றியே அல்லாஹ் பல ஆயத்துகள் குறிப்பிடுகின்றான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. காரூன் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் தான் இருந்தான், அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்தான். என்றாலும் ஃபபகா அலைஹிம், ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டத்திற்கு எதிராக அநியாயம் செய்தான். வாதைனாஹு மினல் குனூஸ், எவ்வளவு சொத்து செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்தோம் என்றால் நாங்க நல்ல பலம் வாய்ந்த, நல்ல சக்தி வாய்ந்த, பெரிய ஒரு பலமுள்ள ஆண்களுடைய ஒரு கூட்டம் அவனுடைய பொக்கிஷங்களுடைய சாவிகளை சுமப்பது சிரமம். பொக்கிஷங்களை அல்ல, சாவிகள். அந்த பொக்கிஷங்கள் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய சாவிகளை பலம் வாய்ந்த பெரிய ஒரு ஆண்களுடைய கூட்டத்தாலே சுமந்து செல்ல முடியாது. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கிட்டத்தட்ட 40 பலமான ஆண்கள் சேர்ந்தும் அவனுடைய சொத்துக்களுடைய சாவிகளை சுமக்க முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான், பணத்தை கொடுத்திருந்தான். ஆனால் அந்த பணத்தின் மூலமாக அவன் திமிர், அந்த பணத்தின் மூலமாக அவனுக்கு தலைக்கணம், ஆணவம். எவ்வளவோ மக்கள் சொன்னாங்க, லா தஃப்ரஹ், நீ ஆணவம் பிடித்து அலையாதே, நீ அகம்பாவம் பிடித்து அலையாதே, நீ அல்லாஹுவை பயந்து கொள், ஹஜரத் மூசாவை ஏற்றுக்கொள் ரழியல்லாஹு அன்ஹு. ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள் என்று சொன்ன நேரத்திலும் அவன் என்ன சொன்னான், இது ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இந்த பணம் எல்லாம் எனக்கு அல்லாஹ் தரல, என்னுடைய ஆற்றல், என்னுடைய அதிகாரம், என்னுடைய முயற்சி, அதன் மூலம் தான் இன்றும் ஒரு சில இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, யாரு சொல்றது, இது நான் சம்பாதிச்சது, நான் தேடினது, நான் கஷ்டப்பட்டது, என்னுடைய டேலண்ட், என்னுடைய ஆற்றல், என்னுடைய அறிவு என்றெல்லாம் அல்லாஹ்வை மறந்து பேசுவார்கள். கிட்டத்தட்ட அந்த காரூன் பேசின மாதிரி அவனும் சொன்னான், என்னுடைய அறிவால, என்னுடைய ஆற்றலால தான் இது கிடைத்தது என்று சொல்லி அவன் துள்ள அனைத்து பொக்கிஷங்களுடன் அந்த மக்களுக்கு முன்னால வெளியில வருகின்றான். ரொம்ப அலங்காரத்துடன் அவன் இருக்கக்கூடிய அனைத்து சொத்து செல்வங்களுடன் அவன் வெளியிலே வருகின்றான். ஆனால் அல்லாஹுடைய சக்தியை பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் உள்ள முக்கியமானவர்களை அழிப்பதற்கு எத்தனை பில்லியன் செலவழிக்கிறாங்க, எத்தனை நாட்டுடைய போர்சஸை யூஸ் பண்றாங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான விமானங்களும் பம்ஸுகளும் குண்டுகளும் அங்கே போடப்படுகின்றது. ஏன், யாராவது ஒரு மனிதனை பிடிக்கணும் அழிக்கணும் என்பதனால. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தை அநேகமானவர்கள் விளங்குகின்றார்கள் இல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த காரோடை அனுப்பதை அழிப்பதற்கு ஏர்ஃபோர்ஸ் அனுப்பல்ல, நேவி படையை அனுப்பல்ல, ராணுவ படையை அனுப்பல்ல, அல்லது சாதாரணமான பாதுகாவலர்கள் போலீஸ்காரர்கள் அனுப்பல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரே ஒரு உத்தரவு, அவனையும் அவனுடைய மாளிகையும் சேர்த்து நாங்க பூமிக்குள்ளே அழுத்த செய்தோம். குர்ஆன்ல கூறுகின்றான், அவனையும் அவனுடைய மாளிகையும் சேர்த்து நாங்க பூமிக்குள்ள அழுத்தி விட்டோம். அல்லாமல் யாரால் அவனுக்கு உதவி செய்ய முடிந்தது? நபியுடைய ஒரு ரிவாயத்தில் வருது, அவன் கியாம நாள் வரைக்கும் பூமிக்குள்ளே சென்று கொண்டே இருக்குகின்றான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்திருக்கிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அழிக்க நாடினால் அதற்கு பெரிய படைகளோ பணங்களோ ஆயுதங்களோ போர்சஸோ தேவையில்லை. அவன் பாதுகாக்க நாடினாலும் அதே மாதிரி தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் நபி அவர்களை தேடி முழு மக்காவுடைய மலைகள்ல ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு குகைக்குள்ளே தான் தங்குகின்றார்கள், சௌரு குஹா. அந்த குகைக்கு மேலாலும் அவர்கள் வருகின்றார்கள். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், லௌ ரஃஅஉ அக்தாமஹும் லஅப்ஸரூனா, அவர்கள பாதங்களை கொஞ்சம் தூக்கினா கீழே நாங்க இருக்கிறத கண்டுகொள்வாங்கன்னு சொன்ன நேரத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், யா அபூபக்கர், மா தன்னுக்கு பிஸ்னேன், என்ன அபூபக்கர் நீங்க நினைக்கிறீங்க, நாங்க ரெண்டு பேரும் தான் நினைக்கிறீங்க, அல்லாஹு சாலிசுஹுமா, அல்லாஹ் எங்களுடன் மூணாவது ஆளாக இருக்கிறான் என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எவ்வாறு பாதுகாத்தனண்டா, ஒரு சிலந்தி வலையை வைத்து. அதையும் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், வலைகள் ஆக மெல்லிய பாரம் இல்லாத பலம் இல்லாத வலை, சிலந்தி வலை. அந்த சிலந்தி வலையை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் பாதுகாக்க நாடினா சிலந்தி வலையை வைத்தும் பாதுகாக்கலாம், அழிக்க நாடினால் முழு பூமிக்கு உத்தரவிட்டு அல்லாஹ் அழித்து விடுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்கள் படிக்க வேண்டிய படிப்பு என்ன, எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை நினைக்க வேண்டும். ஏனென்றால் சென்ற மாதம் அல்லது இந்த மாதத்துடைய சென்ற மாதத்தில் தான் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. இதோ வெற்றி தோல்வி அது வருவது சகஜம். ஆனால் ஈமான் இல்லாதவர்கள் கூத்தாடுவது போன்று, ஈமான் இல்லாதவர்கள் ஆங்காங்கே திரிவதை போன்று, அலைவதை போன்று, நாங்கள் செஞ்சோம் நாங்கள் செஞ்சோம் என்பதை போன்று இஸ்லாமியர்கள் சொல்வது செய்வது அவ்வளவு நல்லதல்ல. எல்லா கட்டத்திலும் நாங்க என்ன சொல்லணும், அல்லாஹ் நாடினது நடந்தது, அல்லாஹ் நாடினான் ஆட்சியை கொடுத்தான், அல்லாஹ் நாடினான் அதற்கு முன்னால் இருந்தவர்களிடம் இந்த ஆட்சியை பறித்தெடுத்தான். நினைச்சாங்க நாங்க இந்த நாட்டை 25 வருடத்திற்கு நாங்கத்தான் எங்களை குடும்பம் தான் ஆட்சி செய்வோம் என்று எல்லாம் கண்ணனை கட்டி கொண்டிருந்தாங்க. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கு முன்னால அவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி இன்னும் சிலர்களை கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் நாங்க எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவைத்தான் சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்தணும். மனிதனால, அவரால, இவரால, அந்த தலைவனால, இந்த தலைவனால யாராலும் எதுவும் நடக்காது. அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினோம்டா அல்லாஹ் எங்களோட எல்லா நிலைமைகளிலும் இருப்பான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தேர்தல்களுக்கு முன்னால் உள்ள காலமாக இருக்கலாம், அல்லது சென்ற வருடம் அல்கமையில் ஏற்பட்ட அந்த ரொம்ப பயங்கரமான காலகட்டமாக இருக்கலாம், எப்படி அந்த நேரங்களில் நாங்கள் அல்லாஹுவை நினைத்தோமோ, அழுதோமோ, தொழுதோமோ, துவா செய்தோமோ, அதே மாதிரி ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான நிலைமை எங்கட நாட்டில் ஏற்பட்டிருக்குது. இந்த நேரத்திலும் அல்லாஹுவை தான் சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹுவை தான் புகழ வேண்டும், அவனைத்தான் நினைக்க வேண்டும், அமல்களை கூட்ட வேண்டும், நல்ல கர்மங்களை கூடுதலாக செய்ய வேண்டும். பாவங்களையும் குற்றங்களையும் பயங்கரமான தவறுகளையும் நாங்கள் விட்டுவிட்டு அல்லாஹுவை பக்கம் நெருங்க வேண்டும். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு விடயம், நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சில சகோதரர்கள் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப எதிராக செயல்படுகின்றார்கள். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ தெரியா, அந்த அளவுக்கு பயங்கரமாக, அதாவது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக செயல்பட்ட ஒரு ஒரு கூட்டத்துடைய தோளையும் அல்லாஹ் உரித்து விட்டான் இந்த தேர்தலில். நாங்க எங்களில் சிலர் நினைச்சாங்க ஒட்டுமொத்த மாற்று மதத்தவர்கள் எங்களுக்கு விரோதம் உண்டு. ஆனா இந்த தேர்தலிலேயே நாங்க கண்டுட்டோம், முழு நாட்டில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க ஒரு 20-22,000 பேர், 200,000,000 மக்களில் 20,000 பேர் 1%, 200,000,000 2 கோடிக்கு மேற்பட்ட இலங்கையர்கள், அதில் 20,000 பேர் வெறும் 1%, மீதமுள்ள 99% அல்ஹம்துலில்லா அவர்கள் எங்களுக்கு சாதகமாக, எங்களோடு அன்பாக, இரக்கமாக இருக்கிறாங்க. நாங்க எதிர்காலத்தில் என்ன செய்யணும், அந்த 20,000 குறைக்கணும், அதை 10,000 ஆக்கணும், அதை 5,000 ஆக்கணும், இன்னும் அவர்களுடன் நாங்கள் நெருங்கி பழகணும், இஸ்லாமிய அகலாக்குகள், இஸ்லாமிய பண்புகளை காட்டணும், முடிவுண்டா பொருளாதார உதவிகளை செய்யணும், நோயாளிகளாக இருந்தா ஹெல்ப் பண்ணுவோம், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோம், வாழ்வாதாரம் இல்லாதவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம், அவர்களுடன் இன்னும் நாங்கள் நெருங்கி பழகினோம் என்றா அந்த 20,000 செலவேல 10,000 குறைந்துவிடும். மாற்றமாக இவர்களை அழிக்கணும், ஒழிக்கணும், இல்லாமலாக்கணும் என்றா செலவேல 20,000-40,000 மாறலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க கடந்த காலங்களில் வாழ்ந்ததை போன்று அதைவிட கூடுதலாக எதிர்காலத்தில் தூர நோக்குடன் ரொம்ப கவனமாக இந்த நாட்டிலே உள்ள புத்திஜீவிகள், படித்தவர்கள், உலமாக்கள் எல்லோருமாக சேர்ந்து சொல்லக்கூடிய அவைகளை வைத்து இந்த நாட்டில் எதிர்காலத்தில் நாங்க எப்படி எப்படி எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ளணும், பெரும்பான்மை சமூகத்தார்களுடன் எப்படி நாங்க நெருங்கி பழகணும் என்பதை விளங்கி இன்னும் கூடுதலாக அவர்களுடன் நெருங்கி பழகினோம். எங்களை பற்றியான நல்ல அபிப்பிராயங்கள் இன்னும் கூடுதலாக ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, விசேஷமாக உலகத்துடைய பல பாகங்கள்ல, அதிலும் குறிப்பாக சில இஸ்லாமிய நாடுகள்ல முஸ்லீம்கள் பெரும் சிரமத்திற்கு மத்தியிலே ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், இலட்சக்கணக்கான முஸ்லீம்கள் ஆங்காங்கே அகதிகளாக சென்று கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், உன்னை ஏற்ற ஒரே காரணத்தினால அவர்களுடைய நாடுகளையும் வீடுகளையும் துறந்து சென்று கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், அந்த அத்துணை முஸ்லீம்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக, அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுப்பாயாக, விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, இந்த நாட்டுள்ள எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தி அச்சமற்ற பயமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.